இந்த வருடத்திலே ஆசீர்வாத ஆண்டு. ஆகவே நாங்கள் ஆசீர்வாத ஆண்டிலே நான் கூடுதலாக தியானித்த ஒரு காரியத்தை எடுத்திருந்தேன். 7 ஆசீர்வாதங்கள் என்ற காரியத்தை குறித்தான் அதிகமாக தியானித்து நான் சிந்தித்து வந்தேன். ஆனால் 7 என்று சொன்னால் வேதத்தில் பார்த்தால் அது பரிபூர்ணமானது அல்லது முழுமையானது. ஆண்டவர் 7 நாட்களை உருவாக்கினார். வெளிப்படுத்தல பார்த்தால் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான அநேக காரியங்கள் 7 என்ற காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அப்படியா இருக்கும்போது கடந்த நாட்கள்ல இந்த இதயத்தில் அதிகமாய் இந்த வசனம் நினைப்பூட்டப்பட்டது. ஆனால் சிறிய வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனால் அதே வசனத்தை தேவன் உறுதிப்படுத்துகிற காரியத்தை குறித்தும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இதயத்தில் இருந்து நாங்கள் பார்க்க போகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதயத்திலே அநேக காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் தேவன் அதிகமாக சொல்லுகிறார், தயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கிட்டத்தில வேதத்தை ஆராய்ந்த ஒருவர் 366 தரம் சொல்லப்பட்டிருக்கான், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியதை இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்த பகுதிகளை தான் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் வெளியிடப்பட்டிருக்கு. மற்றவெல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு ஊழியர்களை கொண்டு அப்போஸ்தலரை கொண்டு தேவன் எழுதி வைத்திருக்கார். ஆனா ஆண்டவர் நேரடியாய் இந்த பூமியில் இருந்த போது அவர் சொன்ன காரியத்தை குறித்தான் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்து கடன் சொல்ல போறோம். ஆகால் என்னத்தை உண்போம் அல்லது என்னத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்றும், உன் சரத்துக்காகவும் என்ன செய்யுங்கள், கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் இருந்து வாழ்ந்த காலத்திலே சொல்லப்பட்ட காரியம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவை அல்லவா? ஒரு கேள்வி உங்கள் தான் கேட்டப்படுறது, விசேஷித்தவை அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்யறது, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் என்னது, உங்கள் பரமபிதா அதுக்கு பிழைப்பூட்டுகிறார், உணவை கொடுக்கிறார். நீங்கள் அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்ப முதல் காரியத்தில் சொல்லுது நீங்கள் விசேஷித்தவர், சரீரம் விசேஷித்தவர் சொல்லப்படுகிறது. இதுல சொல்லப்படுது நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? கவலைப்படுவதால் உங்கள் இறைவன் சரீரத்தின் அளவை குறைக்கவோ கூட்டவோ முடியாது. கவலைப்படுறதான இல்ல வரும், நோய்தான் வரும், தூக்கம் கெடும். கவலைப்படுறதான தூக்கம் வராது, தூக்கம் வராத என்ன வரும், நோய் வரும். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே. ஆண்டவர் சில ஊழியரை பார்த்து தன்னுடைய பார்த்தும் இந்த காரியத்தை அவர் கடிந்து கொண்டிருக்கிறார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவாய் உடுப்பித்தால் உங்களுக்கு பிடித்தது அதிக அதிக நிச்சயம் அல்லவா? அது விசேஷித்தவர் விசேஷம் என்று சொல்லி வந்து இங்கு சொல்லுகிறார், நிச்சயம் அல்லவா? இவைகளை எல்லாம் ஆற்றிடுகிறார்கள் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் வே தேவனை அறியாதவர்கள் தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற விலையில ஏற்ற காரியத்தை செய்வார். ஆகவேதான் நாளைக்காவது நீங்கள் கவலைப்படாதுங்கள். நீங்கள் நாளைக்கு குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய விலைகளுக்கு கவலைப்படும், அந்த நாளுக்கும் அதனாட்டு பாடுகள் போதும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை அவர்களுக்கு பிரசங்கித்து உபசரித்து செய்த காரியத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதை நாங்கள் வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
இதே முதலாவது முதலாவது ஆற்றை தேடும் தேவனுடைய ராஜ்யத்தை, இரண்டாவது அவருடைய நீதி. எங்க நீதி இல்ல, அவருடைய நீதி. மூன்றாவது சொல்லப்படுது அப்பொழுது. எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு எல்லாருக்கும் விருப்பம், கூட கொடுக்கப்படும் சொன்னா எல்லாருக்கும் விருப்பம். ஆகவே வேத வசனத்திலே இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது மூன்று காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த காரியத்தை இங்கே பிரசனித்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், செயல்படுத்தி இருக்கிறார், ஜீசர்களுக்கு சொல்லி இருக்கிறார், மக்களுக்கு சொல்லி இருக்கிறார், எல்லாருக்கும் போயிட்டு இருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிறதுக்கு முன் யோவான் ஸ்நானகன் என்று ஒருவர் பிறந்தார். அவர் வந்துதான் முதல் சொல்லுங்கள், மனம் திரும்புங்கள். என்ன சொல்றீங்க? மனம் திரும்புங்கள். பழைய பாடல இல்ல மனம் திரும்புங்கள் என்று வார்த்தை இல்லை. புதிய ஏற்பாட்டுதான் யோவான் ஸ்நானகன் இதை சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அல்லது பரலோக ராஜ்யம், அல்லது ஹெவன், அல்லது தேவனுடைய ராஜ்யம். அப்ப பரலோக ராஜ்யம் என்னதா இருக்கிறது? சமீபித்து இருக்கிறது, அருகாமையா இருக்கிறது என்று அவன் பிரசங்கம் பண்ணினான். பிரியா ஜோவான் தான் முதல் முதல் இந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணான். ஆனா பிரசங்கம் பண்ணி முடித்த பதிலே யோவானிடத்திலே ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற போது அவர் பிரசங்கித்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது முதல் எது முதல் ஞானஸ்தானம் எடுத்து பிசாசனால் சோதிக்கப்பட்டு அவர் வந்து 40 நாளுக்கு பின்பு வந்து அவர் பிரசங்கித்த காரியங்கள் அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யோவான் தொடர்ந்து விட்டதை ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை என்னென்று சொன்னால், ஒருவர் அந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை குறித்து சொன்னார், நான் இப்படி போகிறேன், இந்த வழியிலே நடக்கிறேன், இந்த வழியிலே போகும்போது இந்த வழி பிழை, இந்த வழி போறது தேவனுக்கு பிரியமில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லும் போது அதே 60 பாகையை திரும்பி நான் தேவனுடைய பாதையிலே நடப்பதுதான் மனம் திரும்புதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எந்த ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவே இல்லை. இந்த வேதத்திலே மதம் என்ற வார்த்தையை நீங்கள் காட்டுங்கள் பார்ப்போம். எபிரேய மொழியிலோ, இல்ல கிரேக்க மொழியிலோ, அல்லது டச்சிலேயோ, அல்லது இங்கிலீஷிலேயோ, அல்லது சிங்கள பைபிள், எல்லாத்திலையும் பார்த்தாலும் இந்த காரியம் இல்லை, மதம் என்ற வார்த்தையே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சாமித்திரன் யோவான் சொன்னான், ஆண்டவரும் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். இது பரலோக ராஜ்யம். ஆனா இதுல சொல்லப்பட்டது முதலாவது நாம் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்கிறார். அது எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் விருப்பமானது. ஆனா அதன்படி நடக்கிறதா கடினமான காரியம். மலை பிரசங்கத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ராஜ்யவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. அப்ப நாம் எப்படி வர வேண்டும்? மனம் திரும்பி எளிமை உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் பரலோக ராஜ்யம் என்னவா இருக்கிறது? அவர்களுடைய ஆகும். முதல் சொல்றது மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று சொல்லி, இதுல சொல்லுகிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர்களுடையது, அவருடைய சொந்தமானது. யாருமே இந்த ராஜ்யத்தை அவரது எடுத்துக்கொள்ள முடியாது. அவராக விட்டுவிட்டால் சரி, மற்றபடி எடுக்க முடியாது. பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் அவர் திரிந்து நடந்து. இன்றைய போல ஒரு போக்குவரத்து உள்ள நாடு இல்லை. அன்றைய நாளிலே கழுதைகளை நடந்துதான் அதிகமா சுற்றித்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தால் வேதம் சொல்கிறார். அப்ப எருசலேம் நகரம் முழுவதிலும் அவர் சுற்றி தெரிந்த இடங்கள் இன்றும் இருக்கிறது. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அவ்வளவு ஏன் பிரசங்கி கண்டால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்ற காரியத்தை குறித்தான் அவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அநேக உவமைகளால் அநேக தேவனுடைய ராஜ்யம், நீங்க மத்தியு லூக்காவிலே பாடா, பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் சொல்றோம். அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிய போது அவர் எல்லாருக்கும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், இந்த ராஜ்யம் இப்படி என்று அநேக உவமைகளாய் சொன்னார். ஏன் உவமைகளாய் சொன்னார் என்றால், அன்றைக்கு உவமைகளாய் சொல்லியே அவர்களுக்கு புரியவில்லை. சீசர்களுக்கே புரியாமல் சில உவமைகளை குறித்து அவரிடத்துல போய் கேட்கிறார்கள். தனியா இருக்கும் போது உவமைகளா சொல்ற உவமை என்று சொன்னால் அதுக்கு ஒத்த அந்த நாளில் நடக்கிற காரியங்களை மக்கள் விளங்கத்தக்கதாய் புரிந்து கொள்ளத்தக்காய் இலகுவை தெரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் அந்த காரியத்தை உவமைகளாய் பேசினார் என்று சொன்னால், எழுபத்தில் தங்கி 78:2 சொல்லு, உவமைகளால் என் வாயை திறப்பே மரபொருளை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் மரபொருள் என்ன? தேவனுடைய ராஜ்யம். ஆகவே ஆண்டவர் இப்படியா அநேக உவமைகளை பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தியில் எழுதும் போதுதான் அந்த காரியத்தை சொல்லுகிறார். வேறொரு உவமையை அவர்களுக்கும் சொன்னார். அப்ப இதுக்கு முதலும் உவமையாய் சொல்லியிருக்கார். பரலோகத்தில் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப விதை என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், நிலம் என்று சொன்னால் எல்லாருக்கும் விளங்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அவருக்கு புரியாது. விதை என்று சொன்னால், விதை என்று சொன்னால் ஒரு விதையை விதைத்தாதான் அது முளைக்க முடியும். ஆகவே தன்னிலத்தில் விதைத்த நல்ல விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு வேறொரு உமையும் ஆண்டவர் மத்தியிலே சொல்லுகிறார். வேறு உமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதை அளவுக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதை பார்த்துருங்களா, எல்லாரும் சின்ன விதை. ஆனா அந்த கடுகு விதையை முளைக்க போட்டு அது என்ன சொன்னால், அது பெரிதாக வளர்ந்து அநேக பறவைகள் வந்து தங்கள் இடமாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் அப்படி மாற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். ஆனா இலங்கை தேசத்துல பார்த்தா கடுகு விதை மலம் எந்த அளவா இருக்கும், எந்த அளவுதான் இருக்கும். ஆனா இஸ்ரேலில் உள்ள கடுகு மரத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. இதே சின்னதா இருந்தாலும் மரம் பெரிதாக வளரும். ஆகவே இது மத்தியிலே மார்ச்சிலே லூக்காவிலே மூன்று சுவிசேஷங்களும் இந்த காரியத்தை குறித்து உவமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு உமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. என்ன செய்யும் என்றால், கொஞ்சம் புளித்தமா மற்ற எல்லாவற்றையும் புளிக்க பண்ணும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்ய வேண்டும், பரவ வேண்டும், விரிவடை வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அங்கே பிரசிக்கிறார். அது மாத்திரமில்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது எப்பொழுது முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமானால், நீதிமான்கள் அவர்களிடத்தினால் கழுவப்பட்ட போது நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். மாற்றப்படும் போது அவர் சூரியனை போல அவர்கள் பிரகாசிப்பார்கள், வெளிச்சமா இருப்பார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பார்கள், மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களா இருப்பார்கள். ஆண்டவர் இதை சொல்லி போட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்கிறா, காது இருக்குதா கேட்கிறா. வெளிப்படுத்த புத்தகத்திலே 7 சபைகளுக்கும் சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்ற, காது உள்ளவன் கேட்கிறவன், காது உள்ளவன் கேட்கிறார்கள். அப்படியே திருப்பி திருப்பி 7 முறை சொல்லப்பட்டிருக்கு. பாண்டவர் இந்த பிரசங்களை சொல்லி போட்டு பரவராஜ்யம் தேவராஜ்யம் என்று சொல்லி போட்டு அங்க என்ன செய்கிறார்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் தேடு வரலானால் இவர்கள் எப்படி சூரியனை போல பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பிரகாசிப்பார்கள். காதுள்ளவன் கேட்கிறவன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இன்னும் பல உவமைகளை அங்கே சொல்றதை பார்க்கிறோம். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒப்பாயிருக்கிறது. பொக்கிஷம் மட்டும் அன்றைக்கு நாளிலே விளங்கும் எல்லாருக்கும். நிலத்தில் புரிஞ்சிருக்கிற பொக்கிஷம் இருக்கும்னு சொன்னா அவர்கள் என்ன செய்வார்கள், அதை சந்தோஷமாய் அவர்கள் போய் என்ன செய்வார்கள், மற்ற எல்லாவற்றையும் விட்டு அந்த பொக்கிஷம் இருக்கிற அந்த நிலத்தை என்ன செய்வார்கள், வேண்டிக் கொள்வார்கள். தேவனுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆகவே மேலும் பரவலட்சம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு பிறக்க, முத்து வியாபாரி செய்கிறவன் என்ன செய்வான், திறமான நல்ல முத்துக்களை தேடத்தான் முயற்சி செய்வான். நெல் வியாபாரம் செய்கிறவர் தரமான நல்ல நெல்லுகளை வேண்டித்தான் விற்பனை செய்வான். நல்ல மாவை விற்பனை செய்கிறவன் என்ன செய்வான், நல்ல திறமான மாவை வேண்டித்தான் விற்பனை செய்ய விரும்புவான். ஆகவே முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு பிறக்க அதை தேட வேண்டும். வேதத்தில் சொல்றபடி தேடி வாசியுங்கள், ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இராது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இன்னும் பல பகுதிகளிலும் இந்த காரியங்களுக்கு ஒவ்வாமல் ஒன்றுக்கொன்று ஒத்துக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஒப்பா இருக்கிறது, அது எல்லாவற்றையும் விற்று அதை வேண்டிக் கொள்வான் என்றால் அது விலையேற பெற்ற முத்து. அன்றையும் பரலோகம் கடலில் போடப்பட்டு, கடல்ல போடப்படுகிறது. சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. எல்லா மீனையும் வாரிக்கொள்ளும், வாரிக்கொண்டு அடுத்த வசனத்தில் அங்கு சொல்லப்படுகிறது, அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவளை கூடையிலே சேர்த்து ஆகாதவளை எரித்து எரிந்து போடுவார்கள். இது கடைசி காலத்திலே, கடைசி நாட்களிலே நடக்க போற காரியம். அப்போதுதான் உண்மைகளும் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவன் நடக்கும் என்று சொன்னால் நடக்கும். அநேக திக்கசங்கள் இன்றைக்கு நிறைவேறுகிறதை நாங்கள் காணலாம். அப்படியான நாட்டிலே நாங்கள் வாழுகிறோம். அது மாத்திரம் இல்ல, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருக்க ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தர். அவர் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தங்கள் கடந்த கிழமையில பார்த்தபோது உக்கிரக்காரன் நாங்கள் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாடும் முடிய போறதும் ஒரு திருமணத்தில் அந்த திருமணத்துக்கு அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார் வர சொல்லி. அவர்கள் ஒவ்வொரு சாட்டு கோப்பிலே சொல்லி போய்விடுறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் வர சொல்லி அழைக்கிறார், ரோல் நீக்கிற எல்லாரையும் வர சொல்லி அழைக்கிறார். வருகிறார்கள், ஆண்டவர் வருகிறார். ராஜா வரும், கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒருவனை கண்டு அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தார், கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படவில்லை. வஸ்திரம் இல்லாம அவன் நுழைஞ்சிட்டான், பக்க வழியா ஏதோ வழியா வந்துட்டான். என்ன நடந்தது, பணம் கட்டி பாதாளத்தில் போன. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் உவமையா 25 அதிகாரம் மத்தியிலே பழுது பார்த்தா 3 உவமைகளால் நிறைந்த ஒரு அதிகாரம். எனக்கு பிடித்தது அதிகமாய் நான் வாசிக்கிற பகுதி அந்த 3 உவமைகளிலும் 2 உவமைகள் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தையும், 3வது உவமை நியாயத்திற்கு நடக்கிற உவமை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே 10 கன்னிகளை குறித்து சொல்லப்படுகிறது. எத்தனை கன்னிகள், 10 கன்னிகள். நான் முதலில் பார்த்தேன் கல்யாணத்துக்கு ஆச்சவர்கள் ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு போற கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப 10 கன்னிகளும் என்னவாயிருந்தார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், அவருக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று 10 கன்னிகளை குறித்தும் சொல்லப்படுகிறார். புதிய பல படம் ஒரு ஸ்திரியை குறித்தும் சொல்லப்படுகிறார். நீதிமொழி 31 பார்த்தால் ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் முத்துள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறார். இங்கே 10 கன்னிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது 10 கன்னிகளும் என்ன செய்தார்கள்? தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு ஆயத்தமாய் காத்து தேவர் சமத்திலே இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 10 கன்னிகளும் 5 பேர் புத்தி உள்ளவர், 5 பேர் புத்தி இல்லாதவர். காரணம் என்ன? அவர் தீபத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள், அதுக்கேற்ற ஆயத்தமான எண்ணியை அவர்கள் கொண்டு போகவில்லை. மணவாளன் வருகிறார் என்று சொன்ன போது அவர்கள் மற்ற இடத்துல எண்ணியை கேட்டார்கள். அவர்கள் சொல்றாங்க, இங்கே இல்லை, நீ விக்கிற இடத்துல போய் வேண்டிக் கொண்டு வர சொல்லி. அங்கு போகும்போது மணவாளன் வந்து விட்டார், கதவும் அடைக்கப்பட்டது. ஆண்டவரோடு வந்து கேட்கிறார்கள், உங்களை அறியே. எவ்வளவு பரிதாபம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடாமல், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் இருந்தால் நாம் இந்த 5 கன்னிகளை போல விடுபடுற நிலைமை ஏற்படும். ஆகவே நாம் புத்தியுள்ள கன்னிகளாய் இருப்போம். ஆண்டவர் இன்னொரு சொல்லுகிறார், புத்தியுள்ள மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கண்மனை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். புத்தி இல்லாத மனிதனோ மனமேல் கட்டினான், பெரும்பள்ளம் வந்தது, காற்று அடித்தது, இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. புத்தியுள்ள மனுஷனை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள கன்னிகளை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டது. ஆகவே நாமும் புத்தியுள்ள கன்னிகளாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவளாய் இருக்க வேண்டியது அவசியம். அன்றையும் பரலோகம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்புக் கொடுத்தது இருக்கிறது, ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது. அங்கே இருக்கிறது, அங்கே அவனுடைய திறமைக்கு தக்கதாய் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. அது 25 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப 5 தாலந்தை பெற்றவன் என்ன செய்தான்? போய் இன்னும் 5 தாளை சம்பாதித்தான். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் என்ன வேணும்? பெருக வேண்டும், வளர வேண்டும். 2 தாளந்தை பெற்றவன் 2 பேரை இன்னும் பெற்றான். ஆனா 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? போய் புதைச்சு வச்சுட்டு இருந்தார். கணக்கு பார்க்கிற நேரம் வந்தது. ஆண்டவர் வந்து கணக்கு போகும்போது கேட்டார், 5 தாளந்தை பெற்றவன் இன்னும் 5 சம்பாதிச்சனா அவன் உண்மை உத்தமுள்ள காரியம் சந்தோஷத்தை பிரவேசன்னு சொன்னான். நீ 5-10 பட்டங்களுக்கு அதிகாரி ஏற்பான்னு சொன்ன. 2 தாளந்தை பெற்றவன் என்ன செய்யான்? 2 சம்பாதித்தா அவனு ஆண்டவர் சொல்ற, நீ உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, சந்தோஷத்தை பிரவேசி, நீ இத்தனை இதுகளுக்கு அதிகாரி ஆயிருப்பான்னு சொல்ல. ஆனா 1 தாளந்தை பெற்றவன் என்ன பாவம் செய்தான்? என்ன செய்தான்? கொலை செய்தானா? அல்ல உச்சாரம் செய்தானா? அல்ல மற்றவர்களை கெடுத்தானா? ஒன்றுமே செய்யல. அவன் என்ன செய்யல? தேவனுடைய ராஜ்யத்தை அவன் என்ன செய்யவில்லை? தேடவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை அவன் செய்யவில்லை. இருந்த அவனுக்கு கொடுத்த திறமைக்கு தக்கதாக கொடுத்த காரியத்தை இவன் 1 தாளந்து கொடுத்தவன் இன்னொரு தாளந்து அவன் சம்பாதித்திருப்பானால் அதே ஆண்டவர் 5 பேருக்கு சொன்ன அதே காரியத்தை, 2 பேருக்கு கொடுத்த அதே காரியத்தை இவனுக்கும் சொல்லியிருப்பான். ஆனதோடு அவனை கட்டி பிரமாணத்தில் போடுங்க, நரகம். அப்ப நாம் எங்களுக்கு தந்த தாளந்துகளை நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்காய், தேவனுடைய ராஜ்யம் வளர பெருக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் சொல்லி போட்டு, இந்த சிறு பிள்ளைகளை போல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை தேவன் எத்தனை உவமைகளை நீங்க எடுத்து வாசி பாருங்க. மத்தேயு மார்க்கு லூக்காவிலே தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்து என்னென்ன காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். சரி, தேவன் இந்த காரியத்தை இவ்வளவும் சொல்லியிருக்கிறாரே, ஆனா இந்த ராஜ்யத்துக்காய், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் முதலாவது நாம் செய்கிறோமா? ஐந்து கன்னிகள் புத்தி உள்ள கன்னிகளா இருக்கிறோமா? இல்லது ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து வேண போல இருக்கிறோமா? அல்லது ஒரு தாளந்து வேண போல இருக்கிறோமா? அல்லது புத்தி இல்லாத ஐந்து கன்னிகளை போல இருக்கிறோமா என்று சொல்லுவேன். இப்ப ஐந்து கன்னிகள் ஐந்து பேர், அது சரிக்கரவா? 50-50 வீதம் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடாம போனார்கள். அவர் வேதம் சொல்லுவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, இரண்டாவது என்ன சொல்லப்பட்டது அதிலே அவருடைய நீதி. ஆற்று நீதி தேவன் நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வருகிறார், நீதி செய்யறதுக்கு வருகிறார். அவர் நீதியின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 16:7 நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16:7 அங்கே ஆண்டவரை குறித்து அதிலே சொல்லப்பட்ட காரியத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம்.
பலிபீடத்தில் இருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன்.
சொல்ல கேட்டேன் எங்கே? பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாக போது ஒரு காரியத்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அது 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இது அதே காரியத்தை தான் பரலோகத்தில் நடக்கிறது. கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகள் என்று சொல்ல கேட்டேன். இன்னும் வெளிப்படுத்தலை பார்த்தால், கர்த்தருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். அவருடைய வழி பேதுரு எப்படிப்பட்டவர்? மீன் பிடிக்காரனா இருந்தவர், மீன்களை பிடிக்கிறவராக இருந்தவர், கடலிலே நல்ல அனுபவம் பெற்றவர். தேவன் எப்படி அவரை பயன்படுத்தி இனிமேல் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறான் ஆக்குவேன் சொன்னார்? எப்படியாய் இஸ்ரவேலிலிருந்து பாதுகாத்தார்? இப்படியா நடத்தின அந்த பேதுரு எழுதும் போது அவர் நிருபத்திலே எழுதுகிறார், நம்முடைய தேவனும் பிரச்சுரமான இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. யாரு சொல்லுங்க? அப்ப சொன்ன பேதுரு தூங்குடா, குளிக்கிறேன்னு சொன்ன போது தூங்குடா, மறுதளித்தான் மூண்டு வரும். அதே பேதுரு தான் சொல்லுகிறார், என்ன கிறிஸ்துவனுடைய நீதியினால், தேவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய நீதியினால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய் சீயோன் பேதுரு எழுதுகிறார் என்று பேதுரு நிலுவத்தை முதலிருந்து எழுத தொடங்குகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்னுமாய் பழைய ஏற்பாட்டிலே கூட மீகாவிலே பார்த்தால் அங்கு சொல்லப்படுது நீதியை சறுக்கற்ற தேவன். நாங்கள் உள்ள பார்த்தா நீதியை சறுக்கற்ற தேவன். இன்னுமாய் லூக்காவிலே பார்த்தால் எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சறுக்கட்டும் நாட்கள் அவைகளே. அப்ப நீதியை சறுக்கற்ற ஒரு நாள் உண்டு, அந்த நாள் தேவனுடைய நீதி வெளிப்படும். ஆகவே இந்த தெசலோனிக்கர் எழுதின நிருபத்தை குறித்து பார்த்தால் அதிலே தேவனுடைய இரண்டாவது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. 1 Thessalonians 4:5 1 Thessalonians 4:5
உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும்.
எந்த விஷயத்தில்? எந்த விஷயத்தில்? எழுதும் போது முன்னுக்கு சொன்ன விஷயத்தையும் சொல்லுகிறார். நாங்க பார்த்து அஞ்சாம் வசனத்தில் உங்களை அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். தேவடி நீரின்படி நாங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி சொல்லி போட்டு தான் நான் வச்சிருக்கேன். இந்த விஷயத்தில் ஒரு வார்த்தை,
இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார்.
கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். என்னத்தை? சரீரத்தை குறித்து. நாங்கள் வாழ்நாளில் இந்த பூமியிலே தந்த நாட்களை நாங்கள் எப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றவளாக இருக்கோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், இரண்டாவது அவருடைய நீதியை நாங்கள் செய்கிறவளாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த விஷயத்தை ஒருவனும் மீறாமலும் தன் சோதனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று முன்னே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாய் எச்சரித்தபடியே முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சர்க்கட்டும் நாள் குறித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அநேகரை குறித்து கழித்து பாருங்கள். என்னை விட நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்வார். என்னை விட பரிசுத்தவான் ஒருவரும் இல்லைன்னு சொல்றார். அது இப்ப தெரியாது, அவர் வரைக்கும் தெரியும். இன்றைக்கு நாங்க ஏதாவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏதாவது சொல்லிவிடுவோம். எத்தனையோ காட்டுப்போக்களை சொல்லிவிடுவோம். அப்பா அம்மா காணையில், சௌரங்கள் காணையில், அவையில் அடிச்சா அவைகளுக்கு ஒரு கதையை சொல்லிவிடுவோம். இதை சொல்லிவிடுவோம். நீதியை செருக்கட்டு நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளிலே உண்மை விளங்கும். எசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய நீதி எப்படியானது என்று ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 64:6.
நாங்களும் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது.
எங்களுடைய நீதி எப்படி இருக்குது? தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கு? அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தையான என்ன செய்யும்? ஒன்றுக்கு உதவாதுல இருந்து வளர்ந்து வந்தாக்களும் தெரியும். அழுக்கான கந்தை என்று சொன்னா, ஒரு நான் உடுப்பை போட்டு அதை கிழிஞ்சா என்ன செய்வாரு? அதை எடுத்து துடைச்சி இதண்டு குசினி துடைச்சி எல்லாம் துடைச்சி கடைசியில அது துடைக்கவே இயலாது. தொட்டு அவிழப்பியும் அவ்வளவு பழசா போயிரு. அழுக்கான அசுத்தமான கந்தையா இருக்குது. எங்கள் நீதி தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கிறது? அழுக்கான கந்தை. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? எங்கள் நீதி அல்ல, தேவனுடைய நீதியை தேடுகிறவளாய் நாம் இருக்க வேண்டும். இன்னுமாய் சொல்லப்படுகிறது, நீங்க எடுக்க தேவையில்ல. நீதிமொழிகள் 14:12 நீதிமொழிகள் 16:25 சொல்லப்படுது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள். செம்மையாய் சரியாய் அல்ல, எனக்கு நீதியாய் தோன்றுற வழிகள் உண்டு. அவ்வழிகள் என்ன செய்கிறது? மரண வழிகள். மரணத்தை தான் கொண்டு போய்விடும், பாதாளத்தை தான் கொண்டு போகும் எங்கள் நீதி. எங்கள் நீதி தேவசமத்துக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை. அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நீதியை தேடுகளாக இருக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய நீதி என்றால் என்ன? ஒரு காரியத்தை நீங்க கேட்கலாம். அப்படி என்றால் தேவனுடைய நீதி என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொன்னபடி, கட்டளையின்படி, கற்பனையின்படி, முடிவு பரியந்தம் நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னார், முடிவந்தம் நினைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான். எங்களை கண்டன ஆக்கள் நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? பக்கத்தில் உள்ள நீங்க கேட்டா சொல்லுவேன், நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்வாங்க? நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடிவரை அந்த நீட்பவனே ரசிக்கப்படுவான் என்று. அன்று என்னை தேடி அவருடைய ரத்தம் கழுவி சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரித்து எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போது என்ன ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனி ரட்சிக்கப்படுவேன். அதான் ஆண்டவர் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் நிலைத்திருந்தார். தேவனுடைய ரட்சிப்பை அவன் காண்பான். ஆகவே ஆண்டவர் இந்த வேதத்தில் சொன்ன கற்பனைகள் அல்ல கட்டளைகள் என்ன என்று பார்த்தால், பழைய பாலே ஆண்டவர் 10 கற்பனைகளை மோசை மூலம் கொடுக்கிறார். அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எடுக்க தேவையில்லை. யாத்திரா 26 சொல்லுகிறார். அதே இது உபாம் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருப்பேன். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர்கள் எப்படி? அவரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு. 10 கட்டையில் ஒரு கட்டளை. சரி, அன்பான சிஷ்யன் யோவானை குறித்து சொல்லப்படுது. யோவான் அன்பான சிஷ்யன், அவர்கள் இருக்கார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். புதிய பேலாம் சொல்லப்பட்டது, விளங்குதா? நீங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்கள் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய கட்டளை, புதிய உடன்படிக்கையை தேவன் தந்திருக்கிறார். திருவந்திலே கலந்து கொள்றது புதிய கட்டளை, உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் தேவன் இங்க சொல்லுகிறார், புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று. சின்ன மட்டத்தில் சொல்றது, நீங்க கடிஞ்சு பற்றினால் நீங்கள் அழிவீர்கள் என்று சொல்றார். இன்னும் சொல்லப்படுறது, நீங்கள் ஒருவர் அன்பாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்களை எல்லாரும் 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 அறிந்து கொள்வார்கள். இதெல்லாம் பிரச்சனையே வர்றது. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வேன். சரி, நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நான் சாதாரணமா ஒரு காரியத்தை, நான் சிலர் 1 மணித்தியாலம் ஜபித்து 1 மணித்தியாலம் வேதம் வாசிக்கிறவளை வச்சு, சிலர் 2 மணித்தியாலம் ஜபிச்சு 2 மணித்தியாலம் வயது வாசிக்கிறார், சிலர் 1/2 மணித்தியாலம் ஜபிச்சு 1/2 மணித்தியாலம் வயது வாசிக்கிறோம். சரி, இப்ப நீங்க ஜபிக்கிறதால வேதம் வாசிக்கிறால ஆண்டவருக்கா உங்களுக்கா நல்லது? எங்களுக்கு ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கா? அப்ப நான் ஜெபிக்கிறதால, நான் வேதம் வாசிக்கிறால ஆண்டவர் மகிழுவார் இல்லைன்னு சொல்லல, அவரை துதிக்கிறதால, அவர் ஆராதிக்கிறதால தேவன் மகிழுவார். என்ற பிள்ளை ஜெபிக்கிறேன் என்ற பாத்திர வந்து கேட்க அவர் மகிழ்வார். ஆனா அதனால தேவனுக்கு ஒரு நன்மை ஏற்படாது, எனக்கு தான் நன்மை ஏற்படுகிறது. அப்ப நான் ஜபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன்னு சொன்னால் நான் இந்த வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டுமே தவிர, தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாங்களாம் மாற்ற வேண்டும். ஆண்டவர் சொன்ன மனம் திரும்புங்கள் சொன்ன, இன்னும் சொல்லுகிறார் ஜோவான்லே, நான் பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். தேவனுடைய நீதி தான், அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளு, கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்ளுதான் அவருடைய நீதி. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ அன்பாக இருங்கள், ஒருவரில் அன்பாக இருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். தன் தேவனுடைய அன்பை கட்டு செய்கிறதில்லை, ஒருவரில் அன்பு கூறுவதில்லை. இப்ப எப்படி நாம் தேவனுடைய கட்டளை நாங்கள் நிறைவேற்ற முடியும்? கடைசி முடிவு பரியந்த சிலுவை மரண பரியந்தம் அவர் பிதாவிலே அன்பு கூறுகிறார் என்றார். பிதாவின் சித்தத்தின்படியே செய்து முடித்தார். நாம் அவருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார் எங்களுக்கு. பரிசுத்தாவியானவர் காலம், கிருபையின் காலம், கடைசி காலம். நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிலைத்திருப்பீர்கள். அப்ப நாங்கள் கற்பனைகளையும் அவர் கற்றலையும் கை கொள்ள இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் உங்கள் சிநேகிதராக இருப்பார். சில தாய் தப்பனுக்கு சொல்லாத காரியங்கள், மனைவிட்டு சொல்லாத காரியங்கள் சிநேகர கேட்டா தெரியும். உன் சிநேகிதரை சொல்லு, நான் உன்னை சுப்பற்றி சொல்லுகிறேன். அப்ப தேவன் நான் சிநேகிதராக இருப்பார் என்றால் எப்படி இருப்பாருங்க? ஆகவே அதே ஜோவான் சொல்ற, நான் உங்களை அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையா இருக்கிறது. கற்பனையா இருக்கிறது, கற்பனையா இருக்கிறது. நீங்கள் ஒருவர்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே இதனாலே நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். கற்றவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தா இந்த பூமியில வாழ்ந்த போது 12 சீசர்களும் அவர் ஒரே விதமா தான் அன்பு செய்தார். என்ன சொல்கிறார் கேதுருவத்து, நீ கல்லா இருக்க உன் மேல் சபையை கட்டுவன்னு சொல்லுகிற ஆசீர்வதிக்கிற. ஆனா அடுத்த நிமிஷத்தில் இருக்கிற பின்னுக்கு வர்றவர் ஜோவான், இவற்ற வாடு இருந்த வாடு அப்படின்னு சொல்லி ஆண்ட வச்சிருந்தார். ஆனா அவற்ற அன்பில் ஒரு மாற்றம் ஏற்படையில்லை. அப்படி எங்கள் அன்பிலும் ஒரு மாற்றம் பெற வேண்டும். யூதர் கண்ணை காட்டி கொடுக்கிறவன் அவருக்கு தெரியும். கடைசியில வந்தபோது அவனை குடிப்பது முத்தத்து நாளா காட்டி கொடுக்கிறாய் சிநேகிதன் என்றார். தன்னை காட்டி கொடுக்கிறன பார்த்து சிநேகிதன் என்றார். இன்னும் 2 சீசன் வந்து சொல்ற, தாய் வந்து கேட்கிறார், நீ பரலோகத்தில் இருக்கும்போது ஒருவன் என்ன வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருவன் இடது பக்கத்தில் இருக்கணும் என்று. ஆண்டவர் சொல்ல, அது பிதாவின் சித்தம் எனக்கு தெரியாது. மற்ற சீசர்களை இவரை பார்த்து என்ன கோபம் கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். மறுதளிக்கிறவன், திருப்பி மீன் பிடிக்க போறவர். இப்படியான சீசர்களை வச்சுதான் ஆண்டவர் 12 சீசர்களை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவர் அன்பு கொண்டார். அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அப்படி அன்பிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அவர் கற்பனையின்படி, கட்டளையின்படி அவருடைய நீதியை நிறைவேற்றவளாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 2 வசனத்திலே ஒரு வசனத்தை பார்த்து அதுக்கு இன்னொரு வசனத்தை சொல்லி நான் கடன் செல்ல விரும்புவேன். ரோமர்களின் நிருபம் 13 முதலாம் அதிகாரம் 31 ரோமர்களின் நிருபம் 31
உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள்.
எப்படி இருக்கார்கள்? யாருக்கு சொல்லப்பட்டது? வெளியில் உள்ள இந்த பைபிள்
உடன்படிக்கை மீறுகிறவர்கள், தேவன் தந்த உடன்படிக்கை இருக்கு, அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறார்கள்? மீறுகிறவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்கள்.
இன்னுமா நீங்க எடுக்க தவிர 3 கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று நீ அருமையாக அப்போது என்ன சொல்லப்பட்டது?
சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள். சுபாவ அன்பும் இல்லாதவர்கள் இணங்கவும் மாட்டார்கள்.
அப்ப எப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியும்? ஆனால் ரோமர் 5 வாசிக்க தவிர அதுல சொல்றது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப ஊற்றப்பட்டிருக்க அன்பை நாங்க என்ன செய்ய வேணும்? பெருக வேண்டும். ஐந்து தாளந்து பெற்றவன் 5 சம்பாதித்தான், 2 பெற்றவன் 2 சம்பாதித்தான். அப்ப இதயத்தில் நாங்கள் ஊட்டப்பட்டதால் அன்பு என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும், வளர வேண்டும். வளராவிட்டால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற முடியாது. என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் 2 விருத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மை வைத்த நமது அன்பு விளங்க பண்ணுகிறார். அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஆறு, பவுல் தேவனுடைய பிள்ளைகளை சித்திரவதைப்பட்டு மறையல்ல போடுறதுக்கு போன அதே அப்போ சொன்ன பவுல் மாற்றப்பட்ட போது, தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எவ்வளவு தைரியமா கேள்வி வைக்கிறார். கிரீக்லாண்ட்ல போய் பாருங்க, எந்த சேர்ச்சில போனாலும் அப்ப சொன்ன பவுல் என்ற படம் இருக்கும். அப்படி வச்சிருப்பார், அவருக்கு கோயிலே கட்டி வச்சிருக்கார். பிலிப்பில் அவன் செய்த ஊழியங்களை குறித்து பார்த்து விட்டு அவங்க கட்டி வச்சிருக்கார்கள். அது மாத்தமில்ல, அப்ப பவுல் குறைஞ்சிருக்கிறது பொறுத்த தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இன்னுமாய் கலாச்சியர்ல பார்த்தால், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை கலாச்சியர்ல, அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இப்ப இன்னைக்கு வந்து இந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து வானத்தை ஓடுறார்கள், தீயை ஊத்துறார்கள், கதிரை எடுத்து வைக்கிறார்கள், மெட் சவுண்டை பூட்டுறார்கள், தேவனுக்கு வர்ஷிப் பண்றார்கள். இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு? தேவனுடைய அன்பு நிமித்தம். அவரை எங்களை தேடி வந்து ரத்த இந்த இது நிமித்தம் நாங்கள் செய்கிறோம். அப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி செய்கிறவளா நாங்கள் மாற்றப்பட வேண்டும். இன்னும் காத்தியர்கள் சொல்லப்பட்டது, ஆவியின் கனி என்று சொல்லுங்க. முதலாவது என்ன சொல்லப்படுது? அன்பு. அன்பு அன்பு என்று சொல்ற விட லவ் என்று சொன்னா அது எனக்கு நல்ல விருப்பமா இருக்கும். ஆகவே திருத்தணிக்கு எழுதும் போது அப்போ பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரியாசம். அன்பில் என்ன வர வேணும்? பிரியாசம். பிரியாசம் இல்லாட்டி அந்த அன்பு என்னது? மாயமாலமான அன்பு. இப்ப புதிய காலத்துல மாயமாலமான அல்ல பொய் அன்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருக்கும் படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பாய் இருக்க வேண்டும் என்று தேவனாலே. அப்ப வேதத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபித்து தேவனை ஆராதி தூத்தா தான் அன்பிலே நாங்கள் எண்ணத்தை வரும் வளர முடியும், பெருக முடியும். இன்னுமா இந்த பேதுரு எழுதுகிறார். பேதுரு மறுதளித்த பேதுரு, பிறகு மீன் பிடிக்க போன பேதுரு, இவன் பாடு என்னென்று கேட்ட அதே பேதுரு எழுதுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருடன் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். திரு அன்பு எங்களுடைய இடத்தில் ஊற்றப்பட்டுகிறது, அது வளரும், பெருக வேண்டும் என்று இதே பண்ணுகிறார். சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வளங்கள், அதே பேதுரம் எழுதுகிறார். சகோதர சிநேகத்திலே அன்பை நாங்கள் கூட்டி வளங்க வேண்டும். இன்றைக்கு இருந்ததை விட அடுத்த ஞாயிறும் கூட வேண்டும் அன்பு, குறை கூட. அவருடைய வசனத்தை கை கொள்ளுற இடத்தில், வசனத்து கற்பனைகளை கட்டளைகளை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பது அதனாலே நாங்கள் அறிகிறோம், வேறொன்றாலே அறிய முடியாது. அன்பான சீசன் ஜோவான் அவர்தான் இந்த ரத்த சாட்சி இல்லாமல் மிக வயது சென்று மறித்தவர், இவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவர். அப்ப அந்த ஜோவான் ஒரு காரியத்தை குறித்து அவர் எழுதும் போது, ஆண்டவர் தானியேலுக்கு மறைச்ச காரியத்தை ஆண்டவர் இந்த ஜோவானுக்கு 19 வயதில் வைத்து வெளிப்படுத்துகிறார். ஆகவே உங்களுக்கு அன்றைக்கு டேனியலுக்கு தெரியாத காரியங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எனக்கு உங்களுக்கும் தெரியுது. எங்களுடைய சொந்த மொழியில வந்திருக்கிறேன். முத முதல் ஏசியா தேசத்தில வேத மொழி பெயர்க்கப்பட்டது தமிழில. தமிழ் மக்களை அதிகமா தெய்வம் நேசிக்கிறார். அதிகமா கணக்கு கொடுக்க வேண்டியதும் தமிழ் மக்கள். இன்றைக்குதான் அநேக சேனல் இருக்கு, அநேக மெசேஜ்கள், அநேக வர்ஷிப்புகள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பைபிள் ஸ்டடிகள் எல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய காரியம் உண்டு. அதே பேர் சௌரத்தை அன்பை கூட்டி 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 இங்க வழங்குங்கள். அப்ப அன்பு என்ன செய்யும் கூட்டி கூட்டி பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனத்தை கை கொள்றதில் தேவ அன்பு மெய்யா பூரணப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அவர் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிஞ்சிருக்கோம் என்று சொல்றார். அவர் நமக்கு கட்டளைப்படி ஒருவர் ஒருவர் நான் அன்பர்க்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. இதே யோவான் எழுதும் போது ஒரு காரியத்தை எழுதுகிறார், அன்பு இல்லாதவன் தேவனை நான் சொல்ல இல்லை, வேதம் சொல்லு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே பயம் இல்லை. முதல் எடுத்த காரியம் இல்லை, பயம் இல்லை, பயம். அவன் அன்பிலே என்ன செய்து பயம் இல்லை. பூர அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்க ஆதியிலே கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனையும் இதுவே. ஆதியிலே யாத்ராமத்திலே சொல்ற காரியத்தை அவர் இங்கே சுட்டிக்காட்டுறது. ஆதியிலே நீங்கள் கேட்டிருந்த கற்பனை இதுவே. என்ன சொல்லப்படுகிறது? பழைய விளைவி ஆமரத்திலே பார்த்தால் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயா. நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது லேவியாரும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருக்கிறது, மத்தியிலே இருக்கிறது, மார்க்கில் இருக்கிறது, லூக்காவில் இருக்கிறது. ஆகவே மத்திய 22 அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம். அங்கு ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 22 மத்திய 22 37-40 வரை.
இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார்.
என்ன நடந்திருக்கு? எல்லாம் தேவனுடைய நீதி முழுவதும் இதிலே அடங்கி இருக்கு. அப்ப என்ன சொல்லப்படுகிறது? முழு இதயத்தோடும், இத பழைய பழைய சொல்லப்படுது, முழு ஆத்மாவோடும் நீ முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இது முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற ஆண்டவர் உபமைகளை குறித்து சொல்லும் போட்டு பரலோகராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இதை போலப்பா இருக்கிறது, இது போலப்பா இருக்கிறது சொல்றேன். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இது கொப்பான கற்பனை. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே. வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு மிஞ்சின ஒரு காரியம் இல்லை. இவரது கற்பனை நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்கதரிசனம் முழுவதையும் அடங்கி இருக்கிறது. எல்லாம் அடங்கி இருக்கிறது. அன்பினால் கிரியை செய்யுங்கள், அன்பினால் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள், ஊக்கமா ஊழியம் செய்யுங்கள், அன்பிலே வளருங்கள். இப்படி எல்லாம் திருப்பி திருப்ப ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஆண்டவர் அது குட்டி வேதம் புதிய ஏற்பாடுன்னு சொல்லுகிறது. வேதத்திலே முக்கியமான பகுதி அது சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும், சிறு பிள்ளைகள் பாடமாக்குறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனோ அவன் கெட்டுப்போன நிச்சய ஜீவனை அடைந்த அவரை தந்தடி. இவ்வளவாய் 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 அன்பு கூர்ந்த அவர் அன்பு கூர்ந்ததினால் நாமும் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். அன்பு கூறுவர். ஆகவே இதே காரியத்தை யாக்கோபு எழுதும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது எனக்கு பிடித்தது, பிடித்தது விஷயம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதோட பிறத்தில் அன்பு கூறுவாயா என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜ தீக பிரமாணம். நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆகவே இந்த அன்பு குறித்த காரியத்திலே கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜோவான் இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் சொல்லியிருக்கார். ஒன்று ஜோவான் 2 எடுத்து பாருங்கள். ஒன்று ஜோவான் 2:9-11 வரையும் வாசிங்க.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான்.
நான் சொல்ல இல்லை, நான் சொல்ல இல்லை. என்ன சொல்றது? யாரு? தேவன் எழுதி வைத்த தேவனுடைய பரிசுத்தாவினால் சொன்ன வார்த்தை. இதே வார்த்தை தான் உங்க டச்சுல பைபிள்ல நீங்க கேட்டா அதே தான் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல கேட்டாலும் அதே தான் இருக்கு. சிங்கள பைபிள்ல கேட்டாலும் இதே தான் இருக்கு. இல்ல எதிர மொழியில நீங்க கேட்டாலும் இதே தான் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் எல்லா காரியங்களும் என்னென்ன மொழிகள் என்ன மொழிகள் எல்லாத்துலயும் இதான் இருக்கு. நீங்க வேணுமெண்டா எடுத்து பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க.
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை.
இடரல் என்ன சொல்லுகிற புதிய பாடுகள்? இடரலா இருக்கிறவன் களத்துல இயந்திரங்களை கட்டி சமத்திலே போடப்படுவான். அவன் மேல வர்றதுக்கு ஆண்டை பார்த்தான், அந்த டிவியில பார்த்தா இயந்திரங்களை காட்டுறாங்க. இஸ்ரவேல் தேசத்துல இந்த பெருசு அதை கட்டிப்பட்ட இந்த எலும்பு வேற அதை நிற்கிற மேல.
தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான்.
நான் சொல்லல, வேதவசனம் சொல்லு. பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான்.
இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான்.
ஒரு குருடனை கொண்டு விட்டாலும் என்ன செய்வான்? தடுமாறுவான். ஃபுல் லைட் அவுட் பண்ணி ஃபுல் டார்க்ல விட்டாலும் கண் உள்ளவன் என்ன பிடிப்பான்? பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் உங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்டதனால் அவருடைய அன்பு குறித்து நாங்கள் எழுதுகிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இது தேவ பிரமாண கட்டளை. சகோதரனை பகைக்கிறவன் என்ன செய்ய? இருளில் நடக்கிறான், அவன் இடரா இருக்கிறான் என்று வேதம் விவரமாய் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது 4:20-21. அன்பு பற்றி சொல்லப்பட்டது.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
என்ன சொல்றது? அவன் பொய்யன். வேதம் சொல்லுது
தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
காண்ற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவான்? சொல்லுங்க. ஆகவே நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தர வேண்டும், இரண்டாவது தேவனுடைய நீதியை செய்ய வேண்டும், மூன்றாவது என்ன சொல்லப்பட்டது? இவைகளெல்லாம் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படி என்று சொன்னா வேதத்திலிருந்து அநேகரை நான் எடுத்து காட்ட முடியும். நோவா குறித்து பாக்குறோம். நோவா கிட்டத்தட்ட 150 வருடங்க பிரசங்கித்தான். தேவன் உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னான். அழிக்க போது அவர் குடும்பம் மட்டும் தேவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை கிடைத்து அவன் 8 காப்பாற்றப்பட்டார்கள், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது உன் இனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன. போனா இந்த எந்த தேசம் எதுன்னு தெரிய போனா ஆசீர்வதிக்கப்பட்டான். 12 கோத்திரங்கள் அங்க உருவாயிட்டு ராஜாக்கள் எத்தனை ஆசாரியர்கள் எத்தனை பேர் அதுல எழும்பினார்கள். 100 வரையும் பிள்ளை இல்லை. 100 பிள்ளை பிறந்தது. அதுக்கு பிறகு அப்படியே ஆசீர்வதித்தார் என்று பாக்குறோம். எகிப்தில் இருந்தவர்கள் புறம்பட புருஷர்கள் மட்டும் 600,000 பேர் பெருகினார்கள். தேவன் ஆசீர்வதித்தார். கூட கொடுத்தாரா இல்லையா? தாவீதை குறித்து பாக்குறோம். ஆடுகளை மேய்த்து கொண்டது கடைசி மகன், மற்ற மகன் எல்லாம் சவுலோடு சேர்ந்து யுத்தத்தில் இருந்தவர்கள். பெரிய உயர உடம்பானாக்க. ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அவன் தெரிந்து கொண்டதுனாலே உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாம் இதன்று தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேடான். பாவன் செய்து போன தேவ சமூகத்திலே ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லி இதன்று போது அங்கே ஆண்டவர் பூரண வயது உள்ளவனாய் அவன் மறித்தான். ஆலயத்தை கட்டும் போது கட்டுறதுக்கு ஏதும் அவனும் முடியவில்லை. அவனுடைய மகனை கட்டச் சொல்லும்படியா அவன் எல்லாவற்றையும் சோதித்து வைத்தான். அவன் ஆசீர்வாதமாய் அவன் மறித்தான். கூட கோடப்பட்டதா இல்லையா? இன்னும் வாய்க்கு பார்த்தா ஜோபு, பழைய புத்தம் என்று சொல்லப்பட்ட யோபு குறித்து பார்த்தா அதே யோபு எப்படி இருந்தா? ஒரே நாளிலே அவட்ட உடந்த கழுதுகள், மாடுகள், பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு தேவனுக்கு உத்தமமாய் உண்மையாக இருந்தா. ஆனா தேவன் திட்டத்தனையா ஆசீர்வதித்தார். 140 வருடங்கள் வாழ்ந்து 3-4 தலைமுறைகளை அவன் கண்டு சந்தோஷமாய் அவன் மறைத்தான். ஆகவே வேதத்திலே பார்க்கிற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அவருடைய நீதியை நாங்கள் தேடும் போது, அவருடைய கற்பனைகளை, கட்டளையை நாங்கள் கை கொள்ளும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் தேவன் சொல்லியும் செய்யாது இருப்பார். மனுஷன் சொல்லி விடலாம், ஆனா தேவன் சொன்னதை செய்தே ஆகுவார். நாளைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகவே தேவ சமத்திலே நாங்கள் ஒழுங்கின்று இன்னுமா நீதிமொழியில் ஒரு காரியம், ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. தேவனுடைய நீதியின் பாதையிலே என்ன எங்களுக்கு உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதை மரணம் இல்லை. இந்த சரீரத்துக்கு மரணம் வரலாம், ஆனா எங்களுடைய ஆத்மாவுக்கு மரணமே வராது. அவர் தேவ சமூகத்தில எங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை காரியத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம், உலகத்துக்குரிய காரியங்களை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், கோம்பிக்கரை தேடுகிறோம், விஞ்ஞானத்தை தேடுகிறோம், அறிவுகளை தேடுகிறோம், உழைக்கிறோம், எல்லா காரியமும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். அதுதான் முக்கியமானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இரண்டாவது அவருடைய நீதிகளையும் நாம் செய்யும் போது, கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது ஒருவர்களும் நாங்கள் அன்பா இருக்க வேண்டும். ஊக்கமாய் அன்பு உற வேண்டும். அன்பு எங்கள் இதில் ஊற்றப்பட்டிருக்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. இருளில் நடக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறான். காண்கிற சகோதரத்தில் நீ அன்பு கூறாவிட்டா, காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுறாய், பொய் சொல்லுகிறாய் என்று வேதம் சொல்லுச்சு. இப்படியா தங்கள் வாழ்க்கையை முதலாவது தேவனுக்கு கொடுத்தார்கள். நோவா கொடுத்தான், ஆபிரகாம் கொடுத்தான், ஜோபு கொடுத்தான், தாவீது கொடுத்தான். அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்பொழுது இப்படியா உங்களுக்கு என்ன தேவன் தேவன் அறிந்திருக்கிறார். இதை தேடும் போது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இதெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் முதலாவது உமது ராஜ்யத்தை தேட போறேன், உமது நீதியை தேட போறேன். ஆண்டவரே, அவர்களெல்லாம் கூட கொடுக்கப்பட வேண்டுமென்றால் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவசோமத்தில் எங்களை கரங்களை உயர்த்தி, தேவசோமத்திலே நான் ஒருவரை நான் கூப்பிடவில்லை, அழைக்கவில்லை. தழியை எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற போது தேவசோமத்திலே நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை தேடாமல் என்னுடைய ராஜ்யத்தை தான் தேடி இருக்கிறேன். எனக்கேற்றவர்களை நான் சிந்தித்திருக்கிறேன், எனக்கேற்றவர்களை நாடி இருக்கிறேன், எனக்கேற்றவர்களை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இது உமக்கு பிரியமில்லாத காரியம். நான் முதலாவது எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யத்தை விடும்போது மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று அவருடைய நீதியை நான் தேடாமல் என்னுடைய நீதி இது சரி, எனக்கு சரியாக தோன்றுற வழிகள் உண்டு, எனக்கு செம்மையாக தோன்றுற வழிகள் உண்டு. அவ்வழிகள் மரண வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரண வழி, பாதாளத்தின் வழி, நரகத்துக்கு போற வழி. தேவன் தந்த காரியத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 5 புத்தி உள்ள கனிகளை போல இருக்கிறோமா, அல்ல 5 புத்தி இல்லாத கனிகளை போல இருக்கிறோமா, அல்ல புத்தி உள்ள மனுஷனை கண்மலமே கட்டப்பட்டவனா இருக்கிறனா, அல்லது புத்தி இல்லாத மனுஷனை போல இருக்கிறான் மனமே கட்டுறான்? அல்ல புத்தி உள்ள மனுஷியாய் நாங்கள் வீட்டை கட்டுகிறோமா? ஐந்து தாளந்து கொடுத்தவன் ஐந்து சம்பாதித்தான், ரெண்டு தாளந்து கொடுத்த ரெண்டு சம்பாதி, ஒன்று சம்பாதித்தவன் ஒன்று பேசவில்லை, புதைத்து வைத்தான், சம்பாதிக்கவில்லை, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை பிரயோஜனப்படுத்தவில்லை, அவனை புறம்பான இருளை தள்ளி கொடுங்கள் சொல்லப்படும். பத்து பேரும் ஆயத்தமாயிருந்தால் கண்ணிகள், ஐந்து பேர் எடுக்கப்பட்டார்கள், ஐந்து பேர் விடுபட்டார், அரவாசி அரவாசி பேர் விடுபட்டார்களே. உங்களை அறியே, இனி மத்தியில் ஒரு சுத்தத்தில் சொல்லப்பட்டது, உங்களை அறியே, உமது நாமத்திலே அற்புதம் செய்தோம், உமது நாமத்திலே தீர்க்க சொன்னோம், உமது நாமத்திலே எத்தனையோ காரியங்களை செய்தமாண்டவரே, ஆண்டவர் உங்களை அறியே. என்னையும் உன்னையும் தேவன் அப்படி சொல்லாதபடி தேவன ராஜ்யத்தை அவருடைய நீதியை கேட்டுள்ளார். நாங்கள் இருக்கும் போது நிச்சயம் அதிவனங்களை ஆசீர்வாத எல்லா மக்கரங்களை தேவசமத்திலே நாங்கள் சொல்கிறேன். மாத்திருவை மிதக்கிற அந்த ஆண்டவரை கத்தாங்களே, ஆண்டவரே நான் எடுத்த வார்த்தைகள் வேறு கத்தாவே, ஆனால் இந்த காரியத்தை ஆண்டவரே நீ இந்த இதயத்திலே அதிகமாய் கொடுக்கும்படி ஆண்டவரை ஞாபகமூட்டி ஆண்டவரே கிருபையை செய்ததற்கு நன்றி. நான் முடிந்த அளவு என்ற அளவு ஆண்டவரே நான் செய்து முடிக்கிறேன். இந்த வீட்டிலே போய் இந்த பிள்ளைகளின் அதிகாரங்களை மத்தியு மாத்து லூக்காஸ் விஷயத்திலும் ஆண்டவரே கத்தாவே ஒன்று ஜோவான் ரெண்டு ஜோவான் நாலு ஜோவான் எல்லாம் வாசித்து ஆண்டவரே அன்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க ஒன்று குறைஞ்ச பதிமூன்றாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டது, இந்த காரியத்திலே நாங்கள் தவறியிருக்கிறேன், என் நீதியை நாங்கள் செய்திருக்கிறேன், எனக்கு விருப்பமானதை செய்திருக்கிறேன், எனக்கு ஏற்றவளை செய்திருக்கிறேன், ஆண்டவரே அது உமக்கு பிரிவி விருப்பம் இல்லாத காரியம் ஏற்றவளை முதலாவது ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுகிறாள் எங்களை மாற்றும்படியாக சபிக்கிறோம். இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், நீங்க கவலைப்படாதீர்கள், அனுவரை பயப்படாதீர்கள், அனுவரை நீங்க ஒரு முளம் கூட்டவும் கூட்டவும் நிறுத்த முடியாது, கவலைப்படுதனால் வருத்தமும் நோய்களை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆண்டவரே கத்தாவே இந்த வேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை ஆண்டவரே தேடத்தக்கதாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் சபிக்கிறோம். சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் வழி நடக்கும். இயேசுவின் நாமத்திற்கு ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம், பாடி நாங்கள் அப்படி கடந்து ஜெபத்தை கடந்து